الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، ولا عدوان إلا على الظالمين. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبد الله ورسوله. أما بعد، அன்பிற்குரிய சகோதரர்களே, வாரிசுரிமை சட்டத்தொடரில் இறுதியாக பேரப்பிள்ளைக்குரிய பங்கு என்ன என்ற விளக்கத்தை நாம் பேசினோம். அதாவது, ஒருவர் இழக்கின்றார், மரணிக்கக்கூடியவருக்கு பிள்ளைகள் இல்லை, ஆனால் அவருக்கு பேரப்பிள்ளைகள் இருக்கிறார்கள். மரணித்தவருக்கு பிள்ளைகள் இல்லை, பேரப்பிள்ளைகள் இருக்கிறார்கள். அப்போ பேரப்பிள்ளைகள் என்று சொல்லும் போது, இறந்தவருடைய ஆண் மகனுடைய பிள்ளைகள் தான் அங்கு நோக்காக கொல்லப்படுவார்கள். இறந்தவருடைய பெண் மகளுக்குரிய பிள்ளைகள் பேரப்பிள்ளையினுடைய சட்டத்தில் இருப்பார்கள், ஆனால் வாரிசுரிமை சொத்து சட்டத்தில் வரமாட்டார்கள். வாரிசுரிமை சொத்து சட்டத்தில் என்ன சகோதரர்களே, சட்டங்களை போடுபவன் அல்லாஹ். அந்த சட்டத்தில் வந்து நாங்கள் என்ன செய்ய முடியாது, நாங்கள் மறுப்பு தெரிவிக்க முடியாது. இப்போ பாருங்க, இந்த மஹரம் பேசுறோம் நாங்க, சில இடங்கள்ல மஹரமியத்து பாத்தீங்க என்று சொன்னா, இப்ப உதாரணமாக ஒரு பெண்ணிடத்தில் ஒருவர் பால் குடித்தால் அந்த பெண்ணுக்கு பிள்ளையாக ஆகின்றார். அந்த பெண்ணோடு என்ன செய்யலாம், பிரயாணம் போகலாம், அப்படித்தானே? அப்ப பிரயாண சட்டத்துக்கு அவர் மஹரமாக ஆகின்றார். தான் பால் கொடுத்த அந்த ஆண் மகனோடு பால் கொடுத்த தாய் என்ன செய்யலாம், பிரயாணம் போகலாம். அப்ப எனவே மஹரம், எப்படி சொந்த மகனோடு பிரயாணம் செல்லலாமோ இதே போன்று பால் கொடுத்த அந்த ஆண் பிள்ளையோடும் என்ன செய்யலாம், ஒரு தாய் பிரயாணம் செய்யலாம். அப்ப மஹரம் என்ற சட்டம் அங்க என்ன செய்து வருது. சரி, பால் கொடுத்த அந்த பிள்ளை இறந்து விட்டால் அந்த சொத்துல இந்த தாய் பங்காளியாக வருவாவா என்றால், சொத்துல பங்கு கிடையாது. சொத்துல என்ன கிடையாது, பங்கு கிடையாது. அந்த தாய் இறந்தால் அந்த தாயினுடைய சொந்த ஆண் பிள்ளைகளுக்கு பங்கு கிடைக்கிறது போன்று பால் கொடுத்த இந்த மகனுக்கும் சொத்துரிமையில் பங்கு இருக்கிறதா என்றால் இல்லை, கிடையாது. அவ்வாறுங்க ஒரு இடத்துல சட்டம் என்ன செய்யுது, ஒரு சட்டத்தை அனுமதிக்குது, இன்னொரு சட்டத்தை அல்லாஹ் என்ன செய்யல, அவங்களை உட்படுத்தல. இப்ப இதே போன்றுதான், ஒருவருக்கு ஆண் பிள்ளைகள், ஒருவருக்கு பெண் பிள்ளைகள், அந்த ஆண் பிள்ளைகளுக்கு குழந்தைகள், பெண் பிள்ளைக்கு குழந்தைகள், இவெல்லாம் யாரு, பேரப்பிள்ளைகள். ஆனால் பேரப்பிள்ளைகளில் யார் வாரிசுரிமை சட்டத்தில் வருவார், யார் வாரிசுரிமை சட்டத்தில் வரமாட்டார் என்று பார்த்தால், ஆண் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் தான் வாரிசுரிமை சட்டத்தில் வருவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆண் பிள்ளையின் மகனுக்கு, ஆண் பிள்ளையின் மகளுக்கு பங்கு கொடுத்திருக்கிறார்கள். புகாரிலேயே ஹதீஸ் இருக்குது, ஆண் பிள்ளையின் மகளுக்கு பங்கு கொடுத்தார்கள். பேட்டிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண் பிள்ளையினுடைய மகளுக்கு இவ்வாறு பங்குரிமை வழங்கியதாக எந்த ஒரு செய்தியும் கிடையாது. எனவே உலமாக்களுடைய ஏகமனதான கருத்து என்ன, யார் பங்கில் வருவார்கள் என்றால் ஆண் பிள்ளையினுடைய குழந்தைகள் தான், ஆண் பிள்ளையினுடைய ஆண் பெண் குழந்தைகள் தான் என்ன செய்வார்கள், பேரப்பிள்ளைகளாக வருவார்கள். விளங்கிச்சா? அப்ப எனவே யார் சத்துரிமை சட்டத்தில் வருவார்கள் என்று பார்க்கின்ற போது இதுதான் என்ன செய்யுது. அப்ப எனவே அந்த பேரனுக்குரிய சட்டம் என்ன என்பது என்ன செய்யப்பட்டது, பேசப்பட்டது. சரி, அதுல நாங்க ஒரு விளக்கத்தை சொன்னோம். இந்த பேரனுக்குரிய சட்டம் அவருக்கு பங்கு கிடைப்பதாக இருந்தால் அந்த இறந்த மனிதருக்கு ஆண் பிள்ளைகள் இருக்கக்கூடாது என்று ஒரு சட்டத்தை சொன்னோம். இறந்த மனிதனுக்கு என்ன செய்யக்கூடாது, ஆண் பிள்ளைகள் இருக்கக்கூடாது. அதாவது இந்த பேரனுடைய தந்தையா இருந்தாலும் சரி, அவர் இறந்து விட்டார், அந்த பேரனுடைய தந்தையின் சகோதரர் இவருக்கு சாட்சா, இந்த பேரனுக்கு சாட்சா, இறந்திருப்பது இப்ப இந்த பேரனுடைய பாட்டன் இறந்திருக்கிறார். அப்ப இறந்த அந்த பாட்டனுக்கு வேறு ஆண் பிள்ளைகள், இந்த பேரனுடைய தந்தை அல்லாத வேறு ஆண் பிள்ளைகள் இருக்கிறார்கள். அப்படியானால் இந்த பேரப்பிள்ளைக்கு பங்கு வருமா என்றால் பங்கு வரமாட்டாது. சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள் யாவரும் ஒன்றுபட்டு ஒரே மனதில் கூறிய ஒரு சட்டம் இது. பேரப்பிள்ளைகள் பங்கில் வருவதாக இருந்தால் இறந்தவருடைய பிள்ளைகள், சொந்த பிள்ளைகள் யாரும் இருக்கக்கூடாது. இப்ப உங்களுக்கு தெரியும், நாங்கள் இந்த இடத்துல அதாவது கூறுகின்ற சட்டங்களுக்குரிய
ஆதாரங்களை என்னவென்று அதிகமாக என்ன செய்யறதில்ல, நாங்கள் சொல்றது இல்லை. ஆனால் சில இடங்களில் சொல்லியிருக்கிறோம், இந்த குர்ஆன் ஆயத்துக்கள் எல்லாம் ஆரம்பத்தில் ஓதி காண்பிக்கப்பட்டது, சொல்லப்பட்டது. ஆனால் எல்லா சட்டத்தினுடைய ஆதாரங்களையும் அதாவது ஒவ்வொன்றாக சொல்வது, இது நாங்கள் சிறிய சிறிய கிளிப்புகளாக இதை பதிவு செய்கின்ற காரணத்தினால் நாம் சொல்வதில்லை. இப்போ ஒரு சகோதரர் கேள்வி ஒன்று போட்டிருக்கிறதாக நம்முடைய சகோதரர் அப்துல் ஹமீத் அவர்கள் சொன்னார்கள். அதாவது அவர் அந்த கேள்வியில எழுதிக்கார் என்று சொன்னா, எந்த ஆதாரமும் இல்லாமல் கூறுகிறார். அதாவது நான் சொல்றேன் என்ன சொல்றேன்னு சொன்னா, பேரப்பிள்ளைகள் பங்கில் வருவதாக இருந்தால் இறந்தவருக்கு ஆண் பிள்ளைகள் யாரும் என்ன செய்யக்கூடாது, உயிரோடு இருக்கக்கூடாது. அப்ப அவர் என்ன பதில் சொல்றாருன்னு சொன்னா, எந்த ஆதாரமும் இல்லாமல் கூறுகிறார் அப்படின்னு சொல்லி. உண்மையில் சகோதரர்களை, இந்த வாரிசுரிமை சட்டத்தை பேசக்கூடிய நான் சும்மா முட்டையா மனசுல வந்ததை பேசல, இது சம்பந்தமாக பல நூல்களை நாம் வாசிக்கின்றோம். இந்த வாரிசு உரிமை சட்டம் சொடர் சம்பந்தமாக சுமார் 7-8 நூல்கள் என்னிடத்தில் இருக்குது, உலமாக்கள் எழுதின நூல்கள் இருக்குது. இது போதாதுக்கு புகாரியினுடைய விரிவுரை அங்க மீராஸ், அதாவது அனந்தர சட்டம் என்று சொல்லி இமாம் புகாரி இமாம் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அதுக்கு ஹாவது இப்னு ஹஜர் என்ன செஞ்சிருக்கிறார், விளக்க நூல் எழுதியிருக்கிறார்கள், அதையும் வாசிக்கின்றோம். இன்னும் சமகாலத்து அறிஞர்கள், இப்ப உங்களுக்கு தெரியும் புலூகுல் மராம் என்று சொல்லி ஒரு ஹதீஸ் தொகுப்பு இருக்கிறது, அந்த தொகுப்புல மீராசுடைய பாடம் இருக்கிறது, ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் தொகுத்தது. அதுக்கு ஷேக் இப்னு உசைமீன் ரஹிமஹுல்லா அவர்கள், அண்மை காலத்துல வாழ்ந்து மரணித்த ஒரு பெரிய மார்க்க அறிஞர், அவர் தனியாக ஒரு விரிவுரை நூல் எழுதியிருக்கிறார். அந்த விரிவுரையில் இதற்குரிய விளக்கங்கள் எல்லாம் என்ன செய்யப்படுது, சொல்லப்படுது. இதையும் நாம் என்ன செய்கின்றோம், வாசிக்கின்றோம். அப்ப எனவே இந்த பாடத்தை நடாத்துவதற்காக இந்த பாடத்தோடு சம்பந்தப்பட்ட பல்வேறு நூல்களை வாசித்து விட்டு தான் என்ன செய்கின்றோம், இந்த நிகழ்ச்சியை நடாத்துகின்றோம். ஆதாரத்தை நாம் இங்கு சொல்லவில்லை என்பதற்காக ஆதாரம் இல்லை என்ற அர்த்தம் கிடையாது. உண்டு. அடுத்தது, நீங்க இப்படி பேசுற நேரத்தில் மொட்டையா சும்மா பேசுறாரு, அப்ப ஏதோ நான் மன உச்சைப்படி ஒன்றும் தெரியாம பேசுறோம் என்ற அர்த்தத்தை நீங்க எடுக்கவும் கூடாது. உங்களுக்கு மேலதிகமாக விளக்கம் தேவையா இருந்தால் சம்பந்தப்பட்டவர்களோடு தொடர்பு கொண்டு நீங்க என்ன செய்யலாம், கேட்கலாம், இதற்கு ஆதாரம் இருக்கிறதா, நீங்க சொன்ன இந்த கருத்துக்கு குர்ஆன்ல ஹதீஸ்ல ஆதாரங்கள் இருக்கிறதா என்று கேட்டுவிட்டு நீங்க எடுக்கிற முடிவு என்ன செய்யலாம், எடுக்கலாம். இல்லாம சும்மா ஜஸ்ட் கேட்டுவிட்டு நாங்க எந்த ஆதாரமும் இல்லாம சொல்கிறார் அப்படின்ற ஒரு கருத்தை மக்களுக்கு மத்தியில எழுதுறது என்ன இல்ல, அவ்வளவு பெரிய அறிவுடைமை கிடையாது. உண்டு. அதுக்கு ஒரு உதாரணம் எழுதியிருக்கிறார், நம்ம சொன்ன சட்டம் தான், ரெண்டு பேர் ஒருவருக்கு 5 குழந்தைகள் இருக்கிறார்கள், 5 குழந்தைகள்ல 2 குழந்தையை எடுத்துக்கணும், எல்லாமே கல்யாணம் முடிச்சு புள்ள குட்டிகளோட இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. ரெண்டு மகனையும் மகளையும் கூட்டிட்டு போய் இவர் ஒரு வாப்பா வந்து போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி மௌத்தாயிட்டார் என்று சொன்னா, இந்த பேரப்பிள்ளைகளுக்கு எப்படி கிடைக்காம விடும் அப்படின்னு சொல்லி என்ன சகோதரர்களை, இது பற்றி மார்க்கறிஞர்கள் பேசியிருக்கிறார்கள், என்ன சொல்லி இருக்கிறார்கள், குர்ஆன் ஹதீஸுடைய நிழலில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை எல்லாம் நாம் ஆய்வு செய்து பார்க்கிறோம். உலமாக்களுடைய ஏக மனதான சில முடிவுகள் இருக்கிறது வாரிசுரிமை சட்டத்தில். அது எல்லோரும் ஏகமனதாக சொல்கிறார்கள் என்று சொன்னால் அவங்க எல்லாம் சொல்றது பில, நான் சொல்றது சரின்னு சொல்ல முடியாது. 1000 பேர் ஒரு கருத்தை சொல்றாங்க, 1000 பேரும் சொல்றது பில, நான் சொல்றது சரின்னு நான் முடிவெடுக்க முடியாது. அட, 1000 பேர் சொல்றதே பில என்று நம்ம நினைக்கலாண்டா, நான் ஒரு ஆள் சொல்றது எவ்வளவு பெரிய பிழையா இருக்கலாம், வாய்ப்பு இருக்கிறது அப்படியா இல்லையா. அப்ப எனவே வாரிசுரிமை சட்டத்தில் சகோதரர்களே, உலமாக்கள் தீர்க்கமாக சொல்லி இருக்கக்கூடிய சில முடிவுகளில் ஒன்றுதான், யார் உயிரோடு இல்லையோ அவருக்கு அனந்தரம் கிடையாது. இப்ப வாப்பா மௌத்தா போற நேரத்தில் ஒருவர் மௌத்தாகிறார், அவருடைய அனந்தர சட்டத்தில் யாரெல்லாம் வர முடியுமானவர்களாக இருப்பார்களோ அவர்கள் இவர் மௌத்தாகும் போது உயிரோடு இருக்க வேண்டும், உயிரோடு என்ன செய்யணும், இருக்க வேண்டும், அப்போதுதான் அனந்தர சட்டத்தில் வருவார்கள் முடிவாக சொல்லிட்டாங்க. யாரெல்லாம் மௌத்தோ ஹலாஸ், அவரை நாங்க பங்கில் என்ன செய்ய மாட்டோம், போடவே மாட்டோம் நாங்க. அவருக்கு பங்கு இல்லைன்னு வரும்போது, மௌத்தான மகனுக்கு பங்கு கிடையாது என்று சொல்லும் போது அவருடைய பிள்ளைகளுக்கு எங்கிருந்து பங்கு வரும், ஹலாஸ் செப்டர் க்ளோஸ் இவரோட. இவர் எப்ப மௌத்தானாரோ அதனோடு வாரிசுரிமை சட்டம் சம்பந்தப்பட்ட சட்டம் அவருக்கு இல்லாம போகுது. அப்ப எனவே அவரிலிருந்து யாருக்கு வாரிசுரிமை வர வேண்டுமோ அவர்கள் உள்ளே வர முடியாது. அப்ப மௌத்து வாரிசுரிமை சட்டத்தில் சம்பந்தத்தை இல்லாமலாக்கும் என்பது உலமாக்களுடைய ஏக மனதான முடிவு. அடுத்தது இன்னொரு சட்டம் சொல்றாங்க, எவர் மூலமாக யார தாண்டி இன்னொருத்தர் வர முடியுமோ, இப்ப வாப்பா இருக்கும் போது அப்பா சட்டத்தில் வர முடியாது, அப்பாவுக்கும் பங்கு இருக்குது, அப்பாவுக்கும் வாரிசுரிமையில பங்கு இருக்குது, அப்பாவுக்கு பங்கு எதனால வரும், வாப்பாவால தான் வரும். பாப்பா உயிரோடு இருக்கும்போது அப்பா எப்படி வருவார்? வர முடியாது. எனவே மகன் உயிரோடு இருக்கும்போது எப்படி பேரன் வர முடியும்? வர முடியாது. அப்ப இதையும் உலமாக்கள் தீர்க்கமாக முடிவெடுத்திருக்கிறார்கள். ஒரு மரணித்தவருக்கு பிள்ளை இருந்தால், அந்த பிள்ளை இருக்கும் போது அந்த பிள்ளையினுடைய குழந்தையோ அல்லது வேறு பேரர்களோ என்ன செய்ய முடியாது? சட்டத்தில் வர முடியாது. இது உலமாக்களுடைய தீர்க்கமான முடிவு சகோதரர்களை. இதுக்கு இஜ்மா என்று சொல்வார்கள். இப்படி உலமாக்கள் ஏக மனதாக தீர்மானம் எல்லோரும் சேர்ந்து முடிவெடுத்தால் அதுக்கு முரணாக சட்டம் வர்றதுக்கு என்ன வாய்ப்பு கிடையாது. எனவே வாரிசுரிமை சட்ட விஷயத்தில் நாங்கள் அனுதாபத்தை அடிப்படையாக வச்சு முடிவெடுக்கவும் முடியாது, கோபத்தை அடிப்படையாக வச்சு முடிவெடுக்கவும் முடியாது. இப்ப நான் கோபத்துக்கு ஒரு உதாரணம் சொல்றேன், அனுதாபத்துக்கு ஒரு உதாரணம் சொல்றேன், கவனிங்க. இப்ப ஒரு வாப்பாக்கு ஒரு மவன் வந்து ரொம்ப படு மோசமான நிலையில இருக்கிறான்னு வைங்க. வாப்பாக்கு அந்த மவனை கண்ணால காட்ட இயலாது. அவனால வாப்பாக்கு ரொம்ப பெரிய அபகீர்த்தி, குட்டிச்சு கொண்டு ரோட்ல புளூரையும் பெரிய குடும்பத்துக்கு கேவலத்தை உருவாக்குறதையும் இப்படி இருக்கிறான். இப்ப வாப்பா என்ன சொல்றாரு? என் சொத்துல ஒரு சதன் தர மாட்டேன் உனக்குன்றார். இப்ப எந்த வச்சு எதை வச்சு இந்த முடிவு எடுத்தாரு? கோபம். என் பேருக்கு, என் குடும்பத்தில் பேருக்கு இவன் பெரிய அபகீர்த்தியை உருவாக்குறானே என்று வாப்பா முடிவெடுத்து என்ன செய்யறாரு? இவனுக்கு ஒரு சதக்காசு கொடுக்க கூடாதுன்னு எழுதியே வச்சுட்டு மௌத்தானார்னு வைங்க. சட்டம் செல்லுபடியாகுமா? செல்லுபடியாகாது. கொடுக்க சொல்லி சட்டம் போட்டது அல்லா. அந்த அல்லாட சட்டத்துக்கு மாற்றமா சட்டம் போடுறதுக்கு உனக்கு ரைட்ஸ் கிடையாது. மார்க்கம் எப்ப முடியாதுன்னு செல்லுமோ அப்பதான் முடியாதுன்னு வரணும். அந்த காரணத்தை மீறி நீங்க என்ன செய்ய முடியாது? நீங்க சட்டம் போட முடியாது. அப்ப பாருங்க, கோபம் விளங்கிச்சா? கோபத்தில் என்ன செய்யலாது, நாங்க முடிவெடுக்க முடியாது. இப்ப அனுதாபம். வாப்பா மௌத்தா போறாரு, ரெண்டு ஆம்பளை பிள்ளை நிற்கிறாங்க, மூணாவது ஆம்பளை பிள்ளை மௌத்தாயிட்டாரு, அவருக்கு பேர பிள்ளைகள் இருக்கிறார்கள். சரியா? இப்ப இந்த பேர பிள்ளைகளுக்கு சொத்து கிடைக்காதே, நான் மௌத்தா போனா அப்படின்னு வாப்பா நினைச்சா, மார்க்கம் வேறொரு வழி அவருக்கு கொடுத்திருக்கிறது. வசியத் என்ற ஒரு சிஸ்டத்தை கொடுத்து மூன்றில் ஒரு பகுதியை நீங்க மூத்தா போறதுக்கு முதல்ல அந்த பேர பிள்ளைகளுக்கும் நீங்க அதுக்குள்ள வேண்டாம், என்ன செய்யலாம், நீங்க கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு சட்டத்தை அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான், அனுமதிக்கிறான். விளங்கிச்சா? அப்ப அந்த அடிப்படையில வாப்பா எழுதி வச்சுட்டு போனார் என்று சொன்னா அந்த பிள்ளைகளுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அப்படி இல்லையா? இப்ப எங்களுக்கு அனுதாபம் தான். வாப்பா மௌத்தா போற நேரம் இருக்கிற ரெண்டு மகன்மார், மூணாவது மகன் மௌத்தாயிட்டாரு, மகன் பிள்ளையில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு சொத்து கிடைக்காமட்டா பாவம் தானேன்னு நாங்க நினைப்போம். சகோதரர்களே, அனுதாபத்தை வைத்தோ கோபத்தை வைத்தோ பிரிப்பது அல்ல வாரிசுரிமை சட்டம். ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளோம். நாங்க இப்ப பாருங்க, அல்லாஹ் போட்ட சட்டத்துல எப்படி நாங்க கட்டுப்படணும்? மனசுக்கு விருப்பம் இல்லாட்டியும், ஒரு வாப்பா மௌத்தாகிறாரு, பத்து பொம்பளை பிள்ளைகள் இருக்கின்னு வைங்க. வாப்பா மௌத்தா போறாரு, அவருக்கு பத்து பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவங்க தான் அந்த பிள்ளைகளுடைய, அந்த வாப்பாவினுடைய அனந்தரக்காரர்கள். வேற ஆம்பளை பிள்ளைலாம் ஒண்ணும் கிடையாது. தம்பி ஒருத்தர் இருக்கான் அவருக்கு. மௌத்தா போன வாப்பாக்கு தம்பி ஒருத்தர் இருக்கிறார். எத்தனை பொம்பளை பிள்ளைய விட்டுட்டு போறாரு? பத்து பொம்பளை பிள்ளைய விட்டுட்டு போறாரு. சரி, இந்த சொத்தை எப்படி பிரிக்கணும்? இப்ப வாப்பா மௌத்தா போனா மகளுக்கு என்ன பங்கு? இஸ்லாம் குர்ஆன் தெளிவா சொல்லுது, ஒன்று ரெண்டு மகள் ரெண்டை விட ரெண்டு ரெண்டை விட அதிகமாக இருந்தால் மூணுல ரெண்டு என்று சொல்றான்ல. இப்ப உதாரணமாக ஒரு 1.5 லட்சம் வைங்க, எங்கட வளமையான கணக்கு 1.5 லட்சம். வாப்பா மூத்தா போறாரு, பத்து பொம்பளை புள்ள இருக்குது. சரி, பத்து பொம்பளை புள்ளைக்கு எவ்வளவு கொடுக்கணும்? 1 லட்சத்தை கொடுக்கணும். பத்து பொம்பளை புள்ளண்டா 1 லட்சத்தை கொடுத்தீங்கன்னா ஆளுக்கு எத்தனை? ஆளுக்கு 10,000. சரி, மத்த பேலன்ஸ் 50,000 யாருக்கு? தம்பிக்கு. இப்ப பொம்பளை புள்ள எல்லாம் போட்டு கோர்ட்ல கேஸ் போட்டா எங்கட வாப்பட சொத்து எங்களுக்கு தான் வரணும், அதை எப்படி சாட்சாக்கு போறது? விளங்கிச்சா? இப்ப பாருங்க, பெண் பிள்ளைகளுக்கு கிடைச்ச கணக்கை விட யாருக்கு கூட கிடைச்சிட்டு சொல்றாங்க, அல் ஹிகுல் ஃபராஇதா. ஃபராஇவை, இந்த வாரிசுரிமை சட்டத்தை, பங்குகளை யாரு பங்குக்காரர்களோ அவர்களுக்கு தான் முதல்ல கொடுங்கன்றாங்க. பங்குக்காரர்களுக்கு முதல்ல கொடுங்க. சிலர்கள் அல்லாஹ் எப்படி வச்சுக்கிறான்னு சொன்னா அவங்களுக்கு குறித்த பங்கு கிடையாது. பேலன்ஸ் வந்தா எடுப்பவர்கள், குறித்த பங்கு அவர்களுக்கு கிடையாது. அவங்க என்ன செய்யணும்? பேலன்ஸ் எடுக்கணும். சாச்சா சகோதரர் குறித்த பங்கு இல்லாதவர், அவர் பேலன்ஸ் எடுக்கிறார். சரி, இப்ப இந்த 1.5 லட்சத்தை 1 லட்சத்தை என்ன செஞ்சிட்டோம்? மகள் மாரு கொடுத்துட்டோம். மகள்மார் 10 பேர் இருக்கிறாங்க, ஆளுக்கு 10,000 தான். பேலன்ஸ் ஆகணும் 50,000 யாருக்கு? மகனுக்கு, சாச்சாக்கு, தம்பிக்கு, மூத்தானவருட தம்பிக்கு. யார் இந்த சட்டத்தை போட்டது? நாங்க யாரோட கோவிக்கிறது? அரசாங்கத்தோட கோவிக்கவா? அல்லாவோட கோவிக்கவா? சகோதரி, அல்லாஹ் சொல்றான், மா கான லஹுமுல் கியரான்னு சொல்றான். அல்லாவும் ரசூலும் ஒரு சட்டம் போட்டு விட்டால் மூமீன்களுக்கு கருத்து சொல்ற அதிகாரமே என்ன கிடையாது. இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கண்டா இப்படி வெப்பமே, சாச்சா இறந்தவருடைய சகோதரர் கோடீஸ்வரர், இறந்தவருடைய சகோதரர் ஒரு கோடீஸ்வரர், ஆனா மௌத்தானவர் இருக்காரே அவர் ஒரு சாதாரண ஒரு வியாபாரி, அவர் மொத்தமா விட்டுட்டு போனதே எவ்வளவுதான், 1.5 லட்சத்தை தான். சரி, மௌத்தான போறோம், பொம்பளை புள்ளிகளுக்கு நாங்க என்ன செய்யணும், 1 லட்சத்தை கொடுக்கிறோம், ஆளுக்கு 10 தான் கிடைக்குது. ஆட கோடீஸ்வர தம்பிக்கு எவ்வளவு, 50,000. இப்ப யார்கிட்ட போய் நாங்க முறையிடுறது, சட்டம் போட்டவன் யார், சகோதரர்களே அல்லாஹ். அதனால அனுதாபத்துக்கு இங்க இடம் இல்ல, அனுதாபத்துக்கு இடம் கிடையாது. எனவே அல்லாஹ் என்ன சட்டம் போட்டானோ அதுதான் சட்டம். எனவே சகோதரர்களே, இந்த பாடத்துல நாங்கள் சட்டங்களுக்குரிய ஆதாரங்களை சொல்லாத போது அதற்கு ஆதாரம் இல்லை என்பது அர்த்தம் கிடையாது. நேரம் இடம் அளிக்காத காரணத்தினால, ஒரு குறுகிய நேரத்துக்குள்ள நாங்கள் இந்த நிகழ்ச்சியை செய்யற காரணத்தினால சொல்லாம விடுவோம். எனவே எந்த சகோதரர்களுக்கெல்லாம் நாம் சொல்லும் சட்டங்களில் பேச்சில் சந்தேகம் வருகிறதோ, டவுட்ஸ் வருவதோ, தாராளமாக எங்களுடைய தொலை பேசி நம்பர் இருக்கின்றது, அதில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அல்லது நீங்கள் வாட்ஸ்அப்பில் என்ன செய்யலாம், நீங்கள் பேசி அனுப்பலாம், விளக்கம் கேட்கலாம். ஆனால் நீங்கள் இப்படி முடிவெடுத்துறாதீங்க, என்ன ஒன்றும் இல்லாமல் பேசுகிறாங்க, ஒன்றும் தெரியாமல் பேசுகிறாங்க அப்படின்னு நீங்கள் முடிவெடுக்கிறது, இது அறிவுடைய ஒரு முடிவல்ல. அதனால் தயவுசெய்து அவ்வாறான முடிவுகளை சகோதரர்கள் எடுக்காமல் இருக்க வேண்டும் என்று பணிவாக நாம் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய வாரிசுரிமை சட்டத்தில் அடுத்த பகுதி வந்து பேத்திக்குரிய பகுதி. பேத்திக்கு என்ன சட்டத்தை மார்க்கம் சொல்கிறது, பேரனுடைய சட்டத்திலிருந்து பேத்தியினுடைய சட்டம் வந்து வித்தியாசமானது என்பதை சொல்கிறோம். மேலதிகமாக ஒரு குறிப்பை சொல்கிறேன் சகோதரர்களே, இந்த இறந்த மகனுடைய, அதாவது மௌத்தானவருடைய மகன், ஏற்கனவே இறந்தவருடைய பிள்ளைகள் இருக்குதானே, அவங்களுக்கு சொத்துல பங்கு இல்லை என்ற காரணத்தால சில இஸ்லாமிய நாடுகள்ல என்ன பண்ணிக்கிறாங்கடா, இந்த பிள்ளைகளுக்கு எப்படியாவது ஒரு பங்கை சேர்க்கறதுக்கு வழி செய்யணும் சொல்லி வசியா வாஜிபா கட்டாய வசியத்து சொல்லி ஒரு சட்டத்தை அரசாங்கத்தால போட்டிக்கிறாங்க. தெரியும், ஈஜிப்ட் எல்லாம் இந்த சட்டம் இருக்குது. அரசாங்க சட்டம் என்னண்டா, ஒருவர் மௌத்தாகி அவருக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள், ஒரு புள்ள ரெண்டு புள்ள மௌத்தாகி அந்த பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைகள் இருக்கிறாங்க சொன்னா, இந்த பேர பிள்ளைகளுக்கு பங்கு போய் சேரணும் என்றதுக்காக வாரிசுரிமையில் சட்டம் கிடையாது. அதனாலதான் மாற்று வழியை யோசிச்சாங்க. வாரிசுரிமை சட்டத்தில் என்ன கிடையாது, ஏன், உலமாக்களுடைய ஏக மனதான முடிவு அது என்ன, ஆண் பிள்ளை ஒருவர் இருந்தால் இறந்தவருடைய இன்னொரு பிறந்த பிள்ளையினுடைய பேர பிள்ளைகளுக்கு என்ன கிடையாது, சொத்துல சட்டம் கிடையாது. எனவே அவங்க ஒரு மாற்று வழியை யோசிச்சாங்க, இந்த பிள்ளைகள் பாவம் தானே, அதனால நம்ம என்ன செய்வோம், இந்த பிள்ளைகளுக்கு ஒரு வசியத்தின் ஒரு சட்டத்தை மார்க்க அனுமதிச்சுக்கிட்டானே, இந்த வசியத்து மூலமாக அந்த வசியத்தை கட்டாயமாக்கி, வசியத்து மூலமாக அந்த தந்தைக்கு என்ன பங்கு வரணுமோ, மூத்தானவருடைய மூத்தான பிள்ளைக்கு என்ன பங்கு வரணுமோ அந்த பங்கை இந்த பேர பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செய்வோம் என்று சொல்லி அப்படி ஒரு அரச ரீதியாக ஒரு ஆலோசனை செய்து ஒரு சட்டத்தை என்ன செஞ்சுட்டாங்க, கட்டாயப்படுத்திட்டாங்க. பல உலமாக்கள் இதை விமர்சிச்சுக்கிறாங்க, அசகருடைய உலமாக்கள் கூட என்ன செஞ்சுட்டாங்க, இதை கடுமையாக விமர்சிக்கிறார்கள். அல்லாட சட்டத்தில் விளையாடாதீங்க நீங்க, விளங்கிச்சா, கொடுக்கறது எங்களுக்கு விருப்பம் தான், அதுக்கு வேற வழி இருக்குது, என்ன செய்யணும், அப்பா மூத்தாரத்துக்கு முதல்ல புள்ள மூத்தா இருந்தா பேர பிள்ளைக்கு நான் மூத்தாவ நான் கிடைக்காதுன்றதுக்கான வசிய தெளிஞ்சு விட்டுருவோம் அவரு, இல்லைங்களா. அல்லது இருக்கிற சாச்சாமார், அந்த பேர பிள்ளையுடைய சாச்சாமார், மூத்தானவருடைய பிள்ளைகள், இவங்க ஏதாவது மனம் வந்து என்ன செய்யணும், அந்த பிள்ளைகளுக்கு வழங்கணும், இப்படி ஒரு முடிவுக்கு வாங்க. அப்படி இல்லாம அல்லாட சட்டத்தை உடைக்கிறமா, இனி குறுக்கால சட்டம் போட போவாத, இல்லைங்களா, ஏன், சட்டம் போட்டவன் அல்லா. எனவே சகோதரர்களே, இந்த சட்டங்கள்ல இருந்து இன்ஷா அல்லாஹ் நாம் தெளிவுள்ளவர்களாக ஆக வேண்டும். இதனுடைய அடுத்த பகுதிகளை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புகளில் நாம் தொடர்ச்சியாக பேசுவோம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வஹம்திக்க அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க வ அதூபு இலைக்.